ஞானிகளால் கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்களின் உண்மை நிலைகளை, காலத்தால் மறைந்த நிலைகளைத்தான் நமது குரு எத்தனை வழிகளில் நமக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றார்கள். புது வருடம், சித்திரை கனி என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ் என்ற நிலையை கொண்டு இதை நாம் புது வருடம் பிறந்துவிட்டது என்று கொண்டாடுகின்றோம். அந்த புது வருடத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? இது புது வருடம், சித்திரை கனி என்றெல்லாம் சொல்வதன் உள்பொருளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். சித்திரை என்று காரணப் பெயரை வைத்து, கனி என்றும் அதனுடன் இணைத்து சித்திரை கனி என்று சுட்டிக்காட்டினாலும் நாம் எல்லோரும் நல்லவர்கள்தான். நல்ல எண்ணங்கள் கொண்டு, நல்ல பண்புகள் கொண்டு, நல்ல சிந்தனைகள் கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வழி நடத்துகின்றோம். அப்படி நல்ல எண்ணம், நல்ல குணம், நல்ல பண்புகள் கொண்டு அன்றாட வாழ்க்கையில் நாம் வழிநடந்து சென்றாலும் கூட நம்மை அறியாமலே திடீரொரு நாம் எண்ணத்தால் எண்ணாதபடி சிறு சிறு உணர்வுகள் நம்மீது அது மோதி அது திரைகளாக, வீட்டில் எப்படி தூசிகள் மேலே படிய படிய அந்த தூசிகள் படிந்த பின் அங்கே எல்லாமே தூசியாக நம் கண்ணுக்கு புலப்படுவது போன்று அந்த தூசிக்கின் அடியில், தூசி அடியில் எல்லாமே நல்லதாக இருந்தாலும் இந்த தூசி மறைப்பது போன்று நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், நல்ல பண்புகள், நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்கள் எல்லாமே இருந்தாலும் பெரிதொரு உணர்வு நாம் கண்ணுட்டு பார்த்து அல்லது செவிவழி கேட்டு அல்லது மற்ற நிலையில் நம் மீது மோதும் பொழுது இது நம்மை மூடி மறைத்து 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 நம்மை அறியாமலே, முதலிலே சொன்ன மாதிரி நாம் நல்ல எண்ணத்தை, நல்ல குணங்களை சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட இது போன்ற உணர்வுகள் மூடி மறைத்து நல்லதை என்ன விடாதபடி, நல்லதை செயல்படுத்த முடியாதபடி, நல்லதே நாம் காண முடியாதபடி, நல்லதே நம்மால் செய்ய முடியவில்லை, எனக்கு நல்லது நடக்கவில்லை, எனக்கு நல்லது வரவில்லையே என்று இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய ஒளிகளை, நம்முடைய சொல்லுகளை, நம்முடைய உணர்வுகளை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த உண்மைகளை உணர்த்தும் விதமாகத்தான் இது சித்திரை என்று காரணப்பெயரை வைக்கணும். அதே சமயத்தில் கனி, இயற்கை நிலைகள் பார்த்தமென்றால் எந்த செடியாக இருந்தாலும் எந்த மரமாக இருந்தாலும் அதிலே அதனுடைய முதிர்ச்சிக்கு வரும் பொழுது காயாகி கனியாகி அந்த கனிக்குள் அந்த வித்தும் மறைந்துதான் இருக்கின்றது. ஏனால் வித்து என்று நாம் அதைத்தான் முதலிலே ஊன்றுகின்றோம், கனியை ஊன்றுவதில்லை. ஆனால் அந்த வித்து மண்ணுடன் இணைந்து அதில் கருவுற்று வித்து மறைந்து விடுகிறது, செடியோ மரமோ முளைத்து வருகின்றது. ஆனால் ஒரு வித்து மறைந்தாலும் இது வளர்ச்சியின் பாதையில் வரப்பட போகும்போது, கனியின் தன்மை அடைய போகும்போது இந்த வித்துகள் எண்ணிலடங்காத வித்துகளாக தன் இனத்தை உருவாக்கும், தன் இனத்தை பெருக்கக்கூடிய நிலைகளாக அது உருப்பெறுகின்றது, உருவாக்குகின்றது. ஆக ஒரு வித்து கனியாக மாறி அந்த கனிக்குள் பல வித்துகளாக இது மறைந்திருக்கின்றது. இது புறநிலைகளுக்கு இப்படி சொல்வது போன்றுதான், மனிதனுடைய வாழ்க்கையில் வெண்ணிலிருந்து தோன்றிய நமது உயிர் அதுவும் ஒரு வித்து தான். இந்த பூமிக்குள் விஜயம் செய்து இதில் பல கோடி தாவரங்களை, உணர்வுகளை நுகரப்பட போகும்போது அந்த நுகர்ந்த உணவின் சத்துகள் அனைத்தும் உயிர் அதற்குள் அடைபட்டு விடுகின்றது, அல்லது கவர்ந்த உணவின் சத்து இதை மறைத்து விடுகின்றது. இந்த உணவின் சத்துக்களை எடுத்துத்தான் இந்த உயிரும் தனக்குள்ளது வளர்ச்சியின் பாதைக்கு அது கொண்டு செல்கின்றது. ஆனால் அது வித்து இப்படி எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதை மூடி மறைத்து இதில் வளர்ச்சியின் பாதையில் நாம் சிறுக சிறுக பரிணா வளர்ச்சியில் எத்தனையோ பல துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் ஒன்று கொண்டு இரையாகி அதிலே மீண்டும் உணர்வாக எடுத்து வளர்ச்சியின் பாதையில் வந்துதான் நாம் சகலத்தையும் அறிந்திடும் நிலையாக முழு முதல் கடவுளாக இந்த மனிதனாக இந்த உயிர்தான் அதை நம்மை உருவாக்கி கொண்டு வந்துள்ளது. ஆனால் உயிராக இப்படி நாம் மனித நிலைகள் பெற்றாலும் இந்த மனித வாழ்க்கையில் நாம் புது வருடம் என்று சொல்வதனுடைய நோக்கமே ஒவ்வொரு வருடம் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள், உணர்வுகள், மூடி மறைத்த நிலைகள் அதை மீண்டும் அதை சீர்படுத்தி நாம் சிந்தித்து இந்த மறைத்த நிலைகளை இது மாற்றி அந்த கனியின் தன்மை என்று சொல்லுகின்றன. ஒரு வித்து அது முளைத்து அது கனியின் தன்மையாக அதில் மீண்டும் தன் இனத்தை விருத்தி செய்யக்கூடிய வித்துகளாக பல வித்துகள் உருவாக கொண்டு இந்த உயிர் ஒரு வித்தாக இருந்தாலும் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடல், இந்த உடலுக்குள் எண்ணிலடங்காத அணுக்கள், அந்த அணுக்கள் அதனுடைய சத்து என்றால் பல கோடி தாவர சத்துக்கள் தான் அணுக்களாக அது விளைந்து வருகின்றது. அந்த வித்துகள் அனைத்தும் அதில் விளைந்த உணர்வுகள் அனைத்தும் உயிரை போன்ற உயிர் ஒளியாக இருப்பது போன்று அழியா தன்மை கொண்டு இருப்பது போன்றது. இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் அந்த உணர்வுகளும் ஒளியின் தன்மையாக ஒரு வித்திலிருந்து பல கோடி வித்துகள் உருவாவது கொண்டு ஒரு உயிரிலிருந்து இருவோடு நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே ஒளியாக ஒளியின் சரீரமாக கனியின் தன்மை அடைந்து அந்த வித்தின் தன்மையாக நாம் ஒரு பெரும் சக்தியாக வளர வேண்டும் என்பதுதான். நாம் எதிர்காலம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திருக்குத்தான் புது வருடம் புது வருட பிறப்பாக புது வருடத்திலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும், போன வருடம் நாம் எந்த நிலை பெற்றோம், இனி எந்த நிலை அடைய வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி அந்த உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொள்வதற்குத்தான். இதுபோன்று புத்தாண்டு என்றும் அதை நாம் வரவேற்று மகரிஷிகள் ஆண்டாக என்ற அந்த மகரிஷி அரிசக்தியை நாம் இது பெற்று நமக்குள் இது வித்துகளாக அவர் ஏற்கனவே முழுமையடைந்து கனியின் தன்மை அடைந்தவர்கள் ஒளியாக மாற்றிக்கொண்டவர்கள் ஒளியின் உணர்வாக ஒளியின் சரீரமாக அவர் பேரல் பேரொழியாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அந்த கனியின் தன்மை அடைந்த அந்த உயர்ந்த உணர்வை சிறு சிறு திரைகளாக மறைத்திருக்க இதுபோன்ற நிலைகளை மாற்றி நாம் அந்த நிலை பெறுவதற்கு நினைவுபடுத்துவதற்குத்தான் ஞானிகள் நமக்கு இதை தெளிவாக கொடுத்துள்ளார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவருமே அந்த சிறு சிறு திரைகள் என்று சொல்லுகின்றமே வாழ்க்கையில் இவ்வாறு மோதக்கூடிய நிலைகளை மாற்றி அமைக்கும் நிலையாகத்தான் கடும் ஜபங்கள் இருந்தால் அவர் வாழ்நாள் முழுவதுமே இந்த தீமைகளை அகற்றிடும் நிலையாக தீமைகளை வென்றிடும் முன்பாக தீமைகளை அது நல்ல உணரும் வித்துகளாக நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கனி என்று சொல்லின்றமே அதுபோல் அந்த கனியின் தன்மையாக அது மாற்றி மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அது வித்தாக ஒளியாக மாற்றுவதற்குத்தான் கடும் ஜபங்கள் எல்லாமே செய்தார்கள். அப்படி அதை முழுமை பெற்றவன் தான் அகஸ்தியன், துருவநாயகி, துருவ மகரிஷி, துருவ நட்சத்திரமான அவனை பின்பற்றி சென்ற ஏனையோரும் இந்த சப்தரிஷி மண்டலங்களாக அவர்கள் பேரானந்த நிலை கொண்டு வாழ்கின்றார்கள். அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் உணர்வு நாம் நமது உயிரான ஈசனிடம் புருவமத்தில் நினைவை செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று இங்கே அந்த உணர்வின் தன்மை நாம் விளைய வைத்தால் இந்த உடலில் நாம் இதற்கு முன் நாம் சேர்த்துக்கொண்ட நிலைகள் நாம் அந்த முழுமை பெறாது நம்மை பிரிவர் உணர்வின் ஈர்ப்புக்கு சென்று மனித நல்ல நிலைகளை உருவாக்கக்கூடிய நிலைகளை மாற்றுவதற்காக அக்காலத்தில் இதை உணர்த்தி சென்றுள்ளார்கள் என்றால் இயற்கையினுடைய உண்மை நிலைகளை குருநாதர் நமக்கு வரிசைப்படுத்தி உணர்த்தும் விதமாகத்தான் இதையெல்லாம் தெளிவாக்குகின்றார். என்றால் உயிர் விண்ணிலிருந்து தோன்றியது, ஆனால் உயிர் விண்ணிலிருந்து தோன்றினாலும் இந்த பூமிக்குள் விஜயம் செய்யப்பட போகும்போது இந்த பூமி என்று சொன்னாலும் இது ஒரு மண் தான். இந்த மண்ணிலே தான் செடிகள் முளைக்கின்றது, செடிகள் வளர்ச்சியாகின்றது. அதே சமயத்தில் இந்த செடி கொடிகள் அதில் இருக்கக்கூடிய விளைந்த உணவின் சத்தைத்தான் உயிர் அணுக்கள் உணவாக எடுக்கின்றது. அந்த செடியினுடைய சத்து உணவாக எடுத்தால் அந்த சத்து இந்த உடலுக்குள் அணுக்களாக அது விளைகின்றது. அந்த விளைந்த உணவின் அந்த அணுவினுடைய மலம்தான் உடலாக மாறுகின்றது. அது உடலாக வளர்ச்சி பெற்ற நிலையில்தான் உயிர் அந்த உணவில் வலித்து சத்தை எடுத்துக்கொள்கின்றது. இருந்தாலும் இந்த செடிகள் எந்தெந்த உணவின் சத்தை எடுத்து இது செடிகளாக விளைந்ததோ அதில் உருப்பெற்ற இந்த உடல் அல்லது இதில் இருக்கக்கூடிய அணுக்கள் மீண்டும் இது மண்ணிலே உருப்பெற்றதால் இந்த மண்ணிற்கே இந்த உடல் செல்லுகின்றது. என்றால் இதைத்தான் ஞானிகள் நமக்கு தெளிவாக சொல்லி உயிர் விண்ணிலிருந்து தோன்றியது, இந்த உடலோ மண்ணினுடைய ஈர்ப்பு நிலையில் கொண்டது, ஆக நிலை இல்லாதது இந்த உடல் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த உடலுக்காக வாழாது நாம் உயிருக்காக வாழ வேண்டும், உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்ற வேண்டும், ஆக வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலம் என்பதை இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை என்று அவர்கள் தெல்ல தெளிவாக இந்த உண்மைகளை நமக்கு உணர்த்தும் விதமாக இதை காட்டுகின்றார். அதுதான் குருநாதர் இங்கே விரிவாக எடுத்து காட்டி மண்ணிலிருந்து விளைந்ததுதான் செடி கொடிகள், அதிலே விளைந்த உணவைத்தான் நாம் உணவின் சத்தைத்தான் உணவாக எடுத்துக்கொள்கின்றோம். அந்த உணவால் விளைந்ததுதான் இந்த உடல், ஆக மண்ணிலே விளைந்தது இந்த உடல் மீண்டும் மண்ணுக்கே சென்று விடுகின்றது, இந்த மண்ணிலே தான் அது ஐக்கியமாகும் என்பதை இது சுட்டிக்காட்டி இருந்தாலும் இந்த உயிரால் உருவாக்கப்பட்டதான் இந்த உடல், உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் அதிலே உயிரை போன்றே உணவை நாம் உருவாக்கக்கூடிய அந்த வடித்த சத்தாக அந்த ஞானிகள் மகரிஷிகள் எப்படி விண்ணினுடைய ஆற்றல் எடுத்து இந்த உடலுக்குள் அது விளைய வைத்து அதில் விளைந்த சக்தி வாய்ந்த நிலையில் உயிரோடு ஒன்றிய நிலையாக அவர்கள் வளர்த்தார்களோ பெற்றார்களோ முழுமை அடைந்தார்களோ அதுதான் கனி என்று சொல்வது. என்றால் மனிதனாக இருக்கிறோம் என்றாலும் நாம் காயாகத்தான் இருக்கின்றோம். அதில் முழுமை பெற்ற ஞானிகள் மகரிஷிகள் அந்த நிலையை நாமும் அடையும் பொழுது அதனை கனியாகின்றோம். அவர்கள் மற்றதை உருவாக்குவது போன்று நாமும் உருவாக்கக்கூடிய சக்தியாக நாம் வளர்ச்சிக்கு வருகின்றோம். ஆக இந்த உயிருடைய இயக்கத்தையும் உடலுடைய இயக்கத்தையும் நாம் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை ஞானிகளால் நமக்கு உணர்த்தப்பட்ட இந்த உண்மையின் நிலைகளை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதற்கே குண இதையெல்லாம் சொல்லி சுருங்கச் சொல்லி நமக்குள் ஆழமாக ஞானிகள் பெற்ற உணர்வை நமக்குள் பதிவாக்குகின்றார்கள். ஒரு நாள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு, இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று நாம் வாழக்கூடிய காலம் விஞ்ஞான உலகில் எத்தனையோ அபரிதமான அவர்கள் உருவாக்கப்பட்ட நஞ்சான உணர்வுகள் இந்த காட்டு மண்டலம் முழுவதும் பரவி, இந்த நஞ்சான உணர்வுகளே இந்த பூமிக்குள்ளும் பரவி, இதில் விளையக்கூடிய வித்துகள் மற்ற நிலையில் அனைத்துமே நஞ்சான வித்துகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எப்படி நாம் பல கோடி தாவரங்களுடைய சத்துக்கள் எடுத்து இந்த உடல் பெற்று அதில் விளைந்ததை உயிர் தனக்குள் எடுத்து சென்று அடுத்த உடலை உருவாக்குகின்றதோ, இதுபோன்ற நஞ்சான வித்தாக நாம் இந்த உடலிலே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த நஞ்சான உணர்வுகளை நாமும் நம்மை அறியாமலேயே உணவாக உட்கொள்ளும் நிலையும், நாம் சுவாசிக்கக்கூடிய நிலைகளும் இந்த நஞ்சு கலந்து இதையே நாம் எடுத்து இங்கே விளைய வைக்கப்பட போகும்போது, இந்த நஞ்சான உணர்வை இந்த உயிர் வடித்துச் சென்றால் மீண்டும் மனிதன் அல்லாத நிலைகளுக்கு நாம் இதை அந்த நிலைகளுக்கு அதை அழைத்துச் சென்றுவிடும், இதிலிருந்து விடுபட வேண்டும், இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே வான்மீகால் கொடுக்கப்பட்ட ராமேஸ்வரம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட உடல்தான். அதே சமயத்தில் அந்த ராமேஸ்வரம் என்று சுட்டி காட்டினால் நாம் கோடி கரையில் இருக்கின்றோம். அதாவது பல கோடி சரீரங்களில் கடைசி எல்லையாக, கடைசி சரீரமாக இந்த மனித உடலாகங்களை பெற்றிருக்கின்றோம். அது கோடி கரையில் இருக்கக்கூடிய நாம் இனி அடுத்து எங்கே செல்ல வேண்டும் என்றால், தனுசு கோடி இந்த உடலில் விளைந்த சகல உணர்வுகளையும் கோடிக்கணக்கான உணர்வுகளையும் உயிரை போன்றே, அதான் ராமலிங்கம் என்று சொல்வது. அது ஒளியாக மாற்றக்கூடிய இந்த தருணம், அந்த நேரம், அதனால்தான் ராமன் நேரமாகிவிட்டது. அவன் மனதை குவித்தான், சிவலிங்கமாக அது உருவாக்கினான், அதை பூஜித்தான், ராமலிங்கமாக அவன் உயிரோடு ஒன்றினான் என்று காவியங்களில் இது கருத்துக்களை ஊன்றி நாம் எல்லாம் இதை அறிந்து கொள்ளும் வண்ணம் இதை உணர்த்தி சென்றுள்ளார்கள். ஆக நேரமாகிவிட்டதெல்லாம் இந்த உடலில் நாம் சிறிது காலமே வாழ்கின்றோம், அதற்குள் நாம் உயிரோடு ஒன்று உணர்வு ஒளியாக மாட்டோம். அந்த தனுசு கோடியாக நாம் உருப்பெறச் செய்ய வேண்டும் என்றால், அந்த தனுசு கோடி என்றால் நாம் நம்முடைய உணர்வுகள் எத்தனை நிலையில் முதலில் சொன்ன மாதிரி சிறு சிறு திரைகள் என்று தீமையின் விளைவில் வருவது, நம் உடலுக்குள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி பகைமையாகி பகைமையாகி அதனால் வேதனையாகி வெறுப்பாகி ஆத்திரமாகி சளிப்படைந்து சங்கடமடைந்து, இப்படி பிரிவொரு உணர்வுகள் நம் உடலுக்குள் ஒவ்வொரு அணுக்களிலும் இது ஊடுருவி ஒன்றுக்கொன்று பகைமையாகி இதிலே மனநோயாகி பின் உடல் நோயாகி இதிலே நஞ்சான உணர்வுகளை வடிக்கப்படும் பொழுது, ராமன் மனதை குவித்தன் என்று நிலைகளுக்கு மாறாக நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே குறுகி தீமை நிலைகளாக இங்கே சென்றுவிடக்கூடாது என்பதற்குத்தான் எல்லோருடைய உணர்வுகளும் இந்த உடலிலே அணுக்களாக நமக்குள் உறுப்பிட்டிருக்கின்றது. அந்த எல்லா அணுக்களிலுமே அகசியன் துருவனாகி துருவ மகர்ஷி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் விளைய வைக்க வேண்டும் என்றால், நாம் பார்ப்போ, நாம் வாழ்க்கையில் சந்தித்தோ, நம் குடும்பத்தில் உள்ளோ அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரடல் பெருளை கிடைக்க வேண்டும் என்றால், எல்லோரும் அந்த அணுசக்தி பெற வேண்டும் என்று நான் வெளியிலே அங்கே மற்றவர்களுக்கு இந்த உணர்வை பாய்ச்சினால், நம்ம உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெருளை அது இணையக்கூடிய சந்தர்ப்பமாக, நமக்குள் உருப்பெறக்கூடிய சந்தர்ப்பமாக அது அமைகின்றதால், ராமன் மனதை குவித்தன் என்றால் இந்த சகோதர உணர்வுகளை வளர்க்க வேண்டும். நமக்குள் அந்த சகோதர பாசம் என்றால் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி பகமை ஊட்டி நமக்குள் அந்த நஞ்சின்தன்மை உருவாகாதபடி இணைந்தே வாழும் உணர்வுகள், எந்த உணர்வு வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழுத்தலை நமக்குள் இணைத்து இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வு வைத்து நாம் சகோதர உணர்வை வளர்த்துக் கொண்டோம் என்றால், அவன் எப்படி அகண்ட அண்டத்தில் வருவதையும், அவன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் எதையெல்லாம் அவன் வென்றானோ, எதையெல்லாம் மாற்றினானோ, எதையெல்லாம் ஒளியாக அவன் தினக்குள் சிருஷ்டித்துக் கொண்டான், அந்த சிருஷ்டித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை இங்கே உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே சகோதர உணர்வு என்று தகமைகளை அகற்றி இருளை அகற்றி எல்லா உணர்வுகளையும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் தனுசு கோடியாக இது உருவாக்கினோம் என்றால் ராமலிங்கமாக நாம் அங்கே செல்ல முடியும். ஏனால் இந்த துருவ நட்சத்திரம் அதனுடைய உணர்வை பின்பற்றி சென்றோர் அனைவருமே இந்த சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றார்கள், வளர்கின்றார்கள். அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் உணர்வுகளை நாம் இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நாம் எல்லையாக இந்த உணர்வில் நமக்குள் வளர்த்தே ஆக வேண்டும், இது நமக்குள் விளைய வைத்தே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இதை கனியின் தன்மை என்றும், அந்த கனியின் தன்மை அடைந்தால் நாம் வித்தின் தன்மையாக ஒளியின் உணர்வாக நாம் மாறக்கூடிய பருவங்கள் இது வருகின்றது. ஆக ஏற்கனவே சொன்னது போன்று சலிப்புப்பட்டது, சங்கடப்பட்டது, வேதனைப்பட்டது குடும்பத்திலோ அக்கம் பக்கத்திலோ தொழில் செய்யும் இடங்களிலோ பெரிதொரு உணர்வுகள் நம்மை அறியாது. அது எப்படி தீய வினைகளாக தீய வித்துகளாக இங்கே நாம் எண்ணியோ எண்ணாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நாம் அது தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ணத்தால் எண்ணவில்லை என்றால் சந்தர்ப்பசத்தால் இது எப்படி ஊடி நமக்குள் தீய வினைகளாக அதுதான் கனி என்று சொல்வது. அது நமக்குள் வித்தாக மாறி கனியின் தன்மையாக அடைந்து தன் இனத்தை பெருக்கும் நிலையாக இது எப்படி உருவாகி நம் உடலுக்குள் இது விளைச்சலாகி வருகின்றதோ, இது அறியாமல் நடப்பது. ஆனால் இது அறியாமல் நடப்பதை அறிந்து தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகளாக நாம் கொண்டு செல்வதற்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரழிவு மகர்ஷியின் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை இந்த சரீரத்திலே நாம் நல்ல நினைவு இருக்கும்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே இதை நாம் பெரிதொரு உணர்வு வந்து நமக்குள் எப்படி வினைகளாக வித்துகளாக கனியாக மாறுகின்றதோ, இதுபோன்று துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் எண்ணி எடுத்து அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நமக்குள் விளைய வைக்க வேண்டும். அது நமக்குள் சக்தி வாய்ந்ததாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் இது கூட்டு தியானமே அமைக்கின்றேன். அது கூட்டமைப்பாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று என்றால், ஒரு நூல் அதை வைத்து ஒரு எடை கூடிய கனமான பொருளை தூக்குவதென்றால் முடியாது. ஆனால் பல நூல்களை ஒன்றாக பிரிக்கப்படும் பொழுது அது கனமான பொருளையும் எடை கூடியதாக இருந்தாலும் அதை எளிதாக தூக்க முடியும். இதுகொண்டுதான் எல்லோரும் சேர்ந்து அந்த மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகளை பல நூல்களை ஒன்றாக பிரிப்பது போன்று நம்முடைய எண்ணங்கள் உணர்வு என்றால் அந்த கூட்டு தியானத்தினுடைய சிறப்பை குணம் இங்கே இது ரொம்ப மிக மிக முக்கியமானது. எல்லோரும் சேர்ந்து என்றால் பெரிதொரு உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக இப்படித்தான் ஒன்றுக்குள் ஒன்று கலவையாக அதுவே நம்மை இயக்கி அதன் வழிக்கே நம்மை அழைத்துச் செல்கின்றது. அக பிற உணர்வுகள் எப்படி நமக்குள் வலுகூடி இது வழி செயல்படுத்தினோம், இதுபோன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை ஆனால் தியானத்தில் அதைத்தான் நாம் எல்லோருக்கும் சொல்லுகின்ற துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் இங்கே தியானம் இருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் பெற வேண்டும், அவர்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும், உடல் முழுவதும் வளர வேண்டும் என்று இப்படிப்பட்ட உணர்வுகளை நினைவு விண்ணிலை செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று இந்த உணவின் ஒளிகளை நாம் எழுப்பப்படும் போது செடிகளில் இது பட்டு இந்த உணர்ச்சிகள் உந்தப்படுகின்றது, கண்ணுக்கே நினைவு வருகின்றது. இந்த கண்வழி மீண்டும் நாம் துருவ நட்சத்திரத்தினால் நம் நினைவில் சென்று எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை கருவெளி கவர்கின்றது. கண்ணினுடைய காந்தப்பலன் அதை இழுத்து நமது ஆன்மாவாக மாற்றி அந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த உடலில் உயிரிலை மோதச் செய்து இந்த உயிரிலை மோதக்கூடிய உணர்வு சங்கு சக்கரவரை நம் உடலுக்குள்ளும் அது சுழலச் செய்கின்றது. சக்தி வாய்ந்ததாக நமக்குள் அது உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அதுவே நமக்குள் ஜீவன் பெற்று எல்லோருக்குள் அந்த உணர்ச்சிகள் ஒரு மந்திரத்தை ஓதி அந்த ஒளிகளை அவர்கள் எப்படி எழுப்புகின்றார்கள், இதுபோன்று நம் உயிரிலே சங்க நாதமாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் பெருகி நம் உடல் முழுவதும் இது பரவி அனைவருக்குள் மிக மிக சக்தி வாய்ந்ததாக இது உருப்பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இதை கூட்டமைப்பாக நான் அமைத்திருக்கின்றேன், கூட்டு தியானமாக இதை அமைத்திருக்கின்றேன். அந்த கூட்டு தியானத்தினுடைய முக்கிய நோக்கமே இதுதான், எல்லோருக்குள்ளும் இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை என்னால் மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வைத்தான் குருநாத நமக்கு கொடுத்து இந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் எல்லோருக்கும் பெருக்கும்படி, ஒவ்வொரு உயிரின் கடவுளாக மதிக்கும்படி, ஒவ்வொரு உடலை ஆலயமாக மதிக்கும்படி, அந்த ஈசனுக்கு செய்யும் சேவையாக இதை செயல்படுத்தி என்று எனக்கு எப்படி இந்த உணர்வின் அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி எல்லோருக்கும் பெரும்படி இது பயிற்சியாக கொடுத்து இதையெல்லாம் செயல்படுத்தினால் அதுபோன்று தான் உங்களுக்குள்ள இந்த நினைவுகளை இந்த உணர்ச்சிகளை ஓட்டி இந்த சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் பெற்று எல்லோருடைய தீமைகளையும் எல்லோருடைய இருளையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக நீங்கள் வளர வேண்டும். இந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி அன்றாட வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமல் விரும்பியோ விரியாமல் டிவியோ ரேடியோ மற்ற எத்தனை நிலைகள் வாங்கி புறநிலைகள் நடக்கக்கூடிய அசம்பாவிதம் தீவிரவாத உணர்வுகளையும் உயிரினங்கள் எப்படி ஒன்றை ஒன்று என்ன ஏது என்று அறியாதபடி தாக்கிக் கொண்டு அதை ரசிக்கின்றது, இதுபோன்று இந்த உலக மக்களுடைய உணர்வுகளையும் எங்கெங்கோ நடக்கக்கூடிய அசம்பாவம் எங்கெங்கோ நடக்கக்கூடிய தவறுகளையும் இது கண்ணுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து மனிதனுடைய சிந்தனைகளை இது குறைத்து அங்கே வேதனைப்படும் உணர்வுகளும் வேதனைப்படுத்தும் உணர்வுகளும் தாக்கிடும் உணர்வுகள் நாம் பதிவாக நாமும் இதை செயல்படுத்தினால் என்ன என்று அந்த உயிரினங்கள் அறியாத நிலையில் செயல்படுத்தும் கொண்டு மனிதனுடைய சிந்தனை இந்த விஷத்தன்மைகள் பெருகி நாம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று அறியாதபடியே நம்மை அறியாது நமக்கு முன் இதுவே சுழன்று ஒரு மரத்தில் விளைந்த அவருடைய விளைச்சல் எப்படி அந்த வித்துகளை கொடுக்கின்றதோ நம்ம அறியாமலே தீமை செய்யக்கூடிய நிலைகளாக இந்த காட்டு மண்டலம் முழுவதுமே இது அதிக அளவிலே பரவிக்கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் நாம் நுகர வேண்டி இருக்கின்றது, இதைத்தான் நாம் பேசவும் வேண்டி அதிலிருந்து விடுபடும் நிலையாகத்தான் இதுபோன்று கூட்டமைப்பாக உருவாக்கி அதுதான் புத்து வருடம் மகரிஷிகள் ஆண்டாக நாம் வரவேற்று அந்த மகரிஷி உணர்வு நமக்குள் படைத்து நம்ம அந்த மகரிஷி உணர்வு சக்தி எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சக்தியாக எல்லோருக்கும் பெருகச் செய்யக்கூடிய சக்தியாக நாம் அதை வளர்க்க வேண்டும். அந்த உணவின் தன்மை நமக்குள் அது கனியாக அது உருவாக்க வேண்டும். இந்த உயிர் எப்படி முதலிலே சொன்னது போன்று இந்த உயிர் ஒரு வித்து தான் பூமிக்குள் விஜயம் செய்து இங்கே பூமிக்குள் இருக்கக்கூடிய சகல விதமான சத்துக்களை இந்த உயிர் அது கவர்ந்துதான் ஒரு வித்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்து தாய்மரத்தில் வெளிப்பட உணவுகளை காத்திலிருந்து எழுத்து அந்த ஒரு வித்து பல வித்துகளாக செடி மூலமாக அது வளர்ச்சியை கொடுக்கின்றதை இதுபோன்று விண்ணில தோன்றிய இந்த உயிர் பூமிக்குள் விஜயம் செய்து பல கோடி உழைவு சத்துக்களாக வலித்து பல சரீரங்கள் பெற்று மனிதனாக உருப்பெற்ற பின் மீண்டும் அந்த வித்து செடியாக வளர்ந்து பல வித்துகளாக ஆவது கொண்டு இந்த இந்த உடலை உருவாக்கி இதிலே ஒளியான உடலின் வித்துகளாக வளர்ப்பதற்குத்தான், வளர்ச்சிக்கு வருவதற்குத்தான், அந்த ஒளியான நிலைகளை பெருக்குவதற்குத்தான் இத்தகைய நிலைகளுக்கு இங்கே வருகிறது. ஆக அது கனியின் தன்மை அடைந்து வித்தின் தன்மையாக இந்த இயற்கை நிலையில் எப்படி செயல்படுகிறது, இதுபோன்றுதான் நம் மனிதனாக தோன்றி இந்த வாழக்கூடிய காலத்தில் நம்முடைய எல்லை பிறவியில்லா நிலை என்றால் அதுதான் கனி. அந்த பிறவியில்லா நிலை அடையக்கூடிய நிலை, அந்த தகுதி, அந்த பருவம் பெற்ற இந்த சந்தர்ப்பத்தை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை போன்று அது எப்படி ஒளியாக இருக்கின்றதோ, ஒளியாக அகண்ட அண்டத்தில் என்றும் பதனாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த சக்தி வாய்ந்த உடல் நாமம் பெற்று நமக்குள்ளது விளையிட்டு நாம் பார்க்கும் ஒவ்வொருவரையும் அது மதிக்கக்கூடிய பண்பாக ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த ஆலயத்திலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று இந்த மகிழ்ந்து வாழும் உணர்வாக, மகிழ்ச்சியும் உணர்வாக, இருளை அகற்றும் நிலையாக, வேதனைகளை அகற்றிடும் சக்தியாக, ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு பண்பு கொண்டு அரவணைத்து வாழும் அரும்பெரும் சக்தியாக நாம் இது உருப்பெற செய்ய வேண்டும். எல்லோருடைய இருளையும் போக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லோரையும் மகிழ்ந்து வாழச் செய்யக்கூடிய சக்தியாக நாம் வளர வேண்டும். அந்த துருவ நட்சத்திரமே நமது எல்லையாக வைத்து நாம் அந்த சக்தி வாய்ந்த உடலை நாம் வளர்த்தி ஆக வேண்டும். இதை நமக்குள் பெருக்கி ஆக வேண்டும். அதற்குத்தான் இந்த உணவின் ஒளிகளை இது எழுப்பச் செய்து நம்முடைய நினைவாற்றல் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் சென்று அந்த உணவின் வித்தை நமக்குள் வளர்த்திருமனையாக சித்திரை கனி அந்த முழுமை அடைய வேண்டும். ஏனென்றால் ஒரு வித்து உருவாகி ஒரு செடியாக விளைந்து அது எல்லாம் உருவெற்ற தன் இனத்தை பெருக்கக்கூடிய நிலையாக மீண்டும் பல வித்துகளாக வந்தாலும் அது மீண்டும் மண்ணுடன் மக்கி மற்றொன்றுக்கு அது உரமாக மாறிவிடுகின்றது. இதுவும் இயற்கையுடைய நீதிகள் தான். இதுபோன்று நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் மீண்டும் இந்த செடி கொடிகளைப் போன்று மக்கி விடாதபடி, மீண்டும் இன்னொரு உணர்வுகளுக்கு நாம் இரையாகி விடாதபடி, என்றால் இதை உணர்த்தும் விதமாக கூறினதற்கு உதாரணத்தையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற, என்றால் மனிதனாக வாழக்கூடிய நிலைகள் அன்புடன் பண்புடன் ஒருவருக்கொரு பாசத்துடன் நண்பராக சொந்த பந்தங்கள் என்று வாழ்ந்தாலும் அவர் வாழ்க்கையில்பட்ட வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் நாம் எடுத்து அதே எண்ணத்துடன் அதே உடலுடன் அவர் உடலை விட்டு நோய்வாய்ப்பட்டோ வேதனைப்பட்ட உடலை விட்டு சென்றால் இந்த உடலுடன் இருப்பவர்கள் நண்பர் இப்படி போய்விட்டாரே, நண்பருக்கு இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய உறவினர்களுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி இயங்கப்படும் போது அந்த உயிரான்மா இந்த உடலின் ஈர்ப்புக்குள் வந்து அந்த நண்பர் உடலிலோ அல்லது உறவின் உடலிலோ என்ன தொல்லைகள், என்ன துன்பங்கள், என்ன நோய்கள் இருந்ததோ அதே உணர்வு இங்கே விளைந்து அதே இயக்கமாக நம்மையும் மாற்றி இந்த உணர்வுகள் மீண்டும் அவர் வாழ்ந்த காலத்தில் எதை வெறுப்படைந்து எதை வேதனைப்பட்டு எதை விரக்தியடைந்து அவர் செயல்பட்டார்களோ இதே உணர்வு இங்கேயும் சுழன்று இதுவே இயக்க சக்தியாக மாறி நாம் நல்ல எண்ணங்களை நல்ல பண்புகளை சில இடங்களில் பார்க்கலாம். பற்றுடன் பண்புடன் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய உடலை விட்டு பிரிந்த பின் அவருடைய சொல்லுகள், அவருடைய வெளிப்பாடுகள் பார்த்தோம் என்றால் இனம் புரியாது. அது கேட்டாலே நமக்கு எரிச்சலும் வெறுப்பும் ஆத்திரமும் வேதனையும் வரும். ஏனால் அந்த ஆன்மாக்கள் அங்கே உள்ளே புகுந்து விட்டால் அது கடைசி காலத்தில் பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் அந்த உடலிலிருந்து இயக்க சக்தியாக மாறி அது தன் உணர்வை வளர்த்தின் மலையாக இந்த உடலுக்குள் இயக்கப்பட்டு ஏனால் பற்றுடன் பாசத்துடன் தான் இவர்கள் நுகர்கின்றார்கள். அந்த உணவின் இயக்கமாக இங்கே மாற்றி இங்கே நண்பனை எண்ணினாலே அல்லது அந்த உறவினர்கள் எண்ணினாலே நம்மை அறியாது வெறுப்பும் வேதனையும் வந்து அது ஒரு செடி அதில் விளைந்த நிலைகள் அது சரியான பராமரிப்பு இல்லை என மற்ற நிலைகளுக்கு அது எப்படி இந்த செடியை உரமாக அதற்கு சத்தாக மாறுவது போன்று அது மனிதனாக உருப்பெற்ற நிலையில் மீண்டும் நஞ்சின் தன்மையாக மற்றதற்குத்தான் இரையாக நிலை வரும். அது போன்று ஆகாதபடி இந்த கிடைத்த சந்தர்ப்பத்தை மனிதனாக உருப்பெற்ற இந்த நிலையை நாம் மற்றொன்றுக்கு இரையாகாதபடி மற்றொன்றுக்கு சத்தாக மாறாது மற்றொன்று அதற்கு நாம் உரமாக மாறிவிடாதபடி பெரிதொரு உணர்வு நமக்குள் சக்தி வாய்ந்ததாக மாறி அதனுடைய ஈர்ப்பிற்கு நாம் சென்று விடாதபடி நாம் எந்தமே அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் மகர்ஷி ஞானியில் வாழும் எல்லைக்கு செல்லும் விதமாகத்தான் அந்த உயர்ந்த ஞான உர சத்தை உங்களுக்குள் ஏற்றி இது உபதேச வாயிலாக உங்களுக்குள் பல கோணங்களில் பல உணர்வுகளும் என் குருநாள் எனக்கு எப்படி இந்த உணர்வுகளை ஊற்றினாரோ உண்மை உணர்த்தினார் தெளிவுபடி செய்தாரோ தெரியும்படி செய்தாரோ அதே உணர்வைத்தான் உங்களுக்குள் இங்கே மீண்டும் மீண்டும் இதை நினைவுபடுத்தி உங்களுக்குள் அந்த நினைவாற்றல் இந்த துருவ நட்சத்திரத்தின்பால் செல்லச் செய்து அந்த மகரிஷியின்பால் செல்லச் செய்து அந்த குரு அருள் உங்களுக்குள் அது எந்த உறுதியாக இருந்து அந்த அருள் வழி சென்று மெய் வழி சென்று மெய்ப்பொருளுக்கான திறனாக இந்த உணவின் இயக்கங்களை சிறு சிறு திரைகளாக நம்மை எது மறைக்கின்றது, நம்மை எது திசை திருப்புகின்றது, அதை நாம் கனியின் தன்மை அடையக்கூடிய தகுதி பெற்றவர்கள் நாம் எதை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதுபோன்றுதான் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் நம் ஈர்ப்புக்குள் வராதவரை அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சப்தரிஷி மண்டலத்தில் இணைய செய்ய வேண்டும், அவர் அழியா ஒளி சீரிடம் பெற வேண்டும் என்று இந்த உண்மையான பற்று உண்மையான பாசம் ஆக அந்த உயிரான்மா அழியா ஒளி சீரிடம் பெற வேண்டும், அவர் பிறவிதான் நிலை அடைய வேண்டும், அவர் உடலை பெற்ற அந்த நஞ்சான உடல் அங்கே கரைந்து அவர் அழியா ஒளி சீரிடம் பெற வேண்டும், சப்தரிஷி நிலை என்ற அந்த நிலையை அடைய வேண்டும் என்று நம்முடைய பற்று அந்த உயிரோடு ஒன்றி உலகை ஒளியாக மாற்றிடும் அந்த பற்றாகத்தான் எடுக்க வேண்டுமே தவிர என்னுடன் வாழ்ந்தாரே, என்னுடன் நண்பராக இருந்தாரே, என்னுடன் எல்லாம் உறுதுணையாக இருந்தாரே, இப்படி போய்விட்டாரே நண்பா என்று அல்லது உறவுகள் என்று இப்படி சோக கீதத்தையும் சோக உணர்வை நாம் இதுபோன்று மற்ற உணர்வை நாம் இங்கே அவர்களை எண்ணி இறக்கப்பட்டு அனுதாபப்பட்டு இந்த அடிப்படையில் நாம் சென்றோம் என்றால் அவர் மற்றொன்றுக்கு தான் நாம் நிறையாக வேண்டியிருக்கும். அது இதுபோன்ற நிலையில் நாம் சிக்கிவிடக்கூடாது. இதுபோன்ற இயக்கங்களை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இதுபோன்ற நிலையை நமக்குள் உருவாகி விடக்கூடாது என்பதற்குத்தான் சித்திரை. இதுபோன்ற சிறு திரைகளாக நாம் வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைக்கும் நிலைகளில் நாம் என்றுமே இந்த மகரிஷி நல்வட்டத்தில் இணைந்து வாழும் சந்தர்ப்பமாக நாம் இதை அமைத்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எந்த ஆன்மாவாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, முன்னோர்களாக இருந்தாலும் மூதாதைகளாக உறவினர்களாக இருந்தாலும் அந்த ஆன்மா சப்தரிஷி மனத்தில் இணைய வேண்டும், அழியா ஒளிசீரியம் பெற வேண்டும் என்று அவர்களை கனியாக்கும் நிலைக்கு, அவர்களை முழுமை பெறும் நிலைகளுக்கு நம்முடைய எண்ணங்கள் உணர்வு செயல்படும் என்றால் நாம் இந்த குடும்ப வாழ்க்கையிலும் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாத பெரிய ஒரு தீமை, நம்மை அறியாமலே நமக்குள் இனம் புரியாதபடி மனநோயாகி உடல் நோயாகி நாம் போகும் பாதையை மாற்றியும் நினைத்து நாம் முழுமையாக விடுபட்டு அந்த அஞ்ஞானிகள் அல்வட்டத்திலே நாம் எந்து வாழ முடியும். ஆக மனிதனாக பிறந்த நாம் நம்முடைய கடமை, நம்முடைய செயல்கள் நாம் முழுமையடையும் நிலையில் எதுவாக இருக்க வேண்டுமென்றால் அந்த கனியின் தன்மை அடைந்த மகரிஷிகள் ஞானிகள் அவர் சென்ற எல்லையை அவர் எப்படி அழியாக ஒளி சரீரமாக ஒளியின் வித்தாக உருப்பெற்றாலோ உருவாக்கி கொண்டிருக்கின்றாரோ அந்த முழுமையடையும் நிலைய அந்த பெருவிழா நிலை என்ற அதை அடையும் நிலையை சித்திரை கனி அந்த வித்தாக நாம் மாற வேண்டும். உயிர் ஒளியாக இருக்கின்றது. நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே உயிரை போன்ற ஒளியான வித்துகளாக அது உருவாக்க வேண்டும் என்பதை சித்திரை கனியினுடைய நோக்கம். ஆக இந்த புது வருடம் இதுபோன்ற நிலைகளாக நாம் உருப்பெற்று அந்த மகிழ்ச்சிகள் ஆண்டாக, மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் பெருக்கும் ஆண்டாக, மகிழ்ச்சி உணர்வு எல்லோருக்கும் பெருக்க செய்யக்கூடிய ஆண்டாக நாம் வருக வருக என்று வரவேற்போம் என்று குரு இதைத்தான் இது தெளிவாக்குகின்றார்.
நமது தமிழ் வருட பிறப்பு சித்திரை. நாம் கடந்த வருடம் அனைத்தும் நாம் எத்தனையோ வகையான குணங்களை நல்குணங்களுடன் வாழ்ந்தாலும், உதாரணமாக நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம், ஆனால் ஒருவர் துயரப்படுகின்றார். அதனை நாம் நுகரப்படும் போது அந்த இருசூழ்ந்த நிலைகள் நமது நல்ல குணங்களை சித்திரையாக சிறு திரையாக அது மறைத்து விடுகின்றது. இப்படி நமது வாழ்நாள் முழுதும் இந்த வருடம் முழுதுக்கும் நல்லவை எண்ணி நாம் நல்லவைகளை செய்தாலும் அவை அனைத்தையும் நமக்குள் மூடி மறைத்து விடுகின்றது நல்ல குணங்களை செயலற்றதாக. ஆகவே இந்த வருடம் இந்த சித்திரைங்கிறது நமக்குள் சிறு திரைகள் மறைத்திருப்பதை அதை நீக்கி, அதாவது இன்று நாம் ஒரு வித்தினை போட்டால் அந்த வித்து முளைத்து கனியாகின்றது. அந்த கனி ஆனப்பின் அதிலே வித்து முளைக்கின்றது. வித்து முழுமையடைந்த பின் அதை ஊன்றினால் மீண்டும் அதனுடைய நிலைகளை மறைகின்றது. ஆனால் கனி ஆகும் போது அதை மறைத்திருப்பது அந்த கனியின் தன்மை. ஆனால் அதற்குள் அந்த வித்தின் தன்மை அதே இனத்தை வளர்க்கும் தன்மை வருகின்றது. இதை போல நமது வாழ்நாளில் சிறுக 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 சேர்த்துக் கொண்ட ஒவ்வொரு குணங்களிலும் அது அழுக்குகள் படிந்தது போல அதனுடைய உண்மையின் உணர்வுடைய நிலைகளை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனை இந்த புது வருடம் அந்த திரைகளை நீக்கி நாம் நமது வாழ்க்கையில் இருளை அகற்றி அருஞான நிலை என்ற நிலையை நாம் வளர்ப்பதற்கு இந்த புது வருடத்தை இனி வரும் எதிர்காலங்களில் நாம் இருளை அகற்றி பொருள் கண்டுணர்ந்து உணர்வின் தன்மையை நாம் தெளிவாக்குதல் வேண்டும். இன்று சித்திரை கனி என்பது நாம் இந்த ஒரு வித்து இன்று கனியாகும் போது அதன் பல வித்துகள் வருகின்றது. அந்த கனி என்று நீக்கப்பட்ட பின்தான் அந்த வித்தின் முழுமை அடைகின்றது. இதைப்போல நாமும் அந்த கனியாகும் போது முழுமையடைவது போன்றும் நமது வாழ்க்கையில் உயிரென்ற உணர்வின் தன்மையை பல அழுக்குகள் அடைந்த மறைத்து உண்மையின் உணர்வினை நாம் அறியாது மறைத்து விடுகின்றது. இந்த திரையை நீக்கிதான் இந்த புது வாழ்க்கையை நாம் அமைத்தல் வேண்டும். இதை நினைவில் கொண்டு நமது வாழ்க்கையில் தீமைகள் நம்மை சாடாது, ஒவ்வொன்றும் தெளிந்து தெளிந்த நிலைகள் கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் எப்படி கனியானதோ ஒரு வித்தின் தன்மை, இதே போல நமது உயிர் இங்கே வித்தாகின்றது. நாம் பல கோடி உணர்வுகளை சேர்த்து மனித உருவென்ற உணர்வினை உருவாக்குகின்றது. மனித உருவென்று உருவாக்கப்படும் போது இது கனியின் தன்மை அழிகின்றது. ஆகவே இதிலிருந்து உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாற்றும் போது இந்த தீமையை நீக்கி என்றும் ஒளியின் சரீரம் பெற முழுமையடைகின்றது. ஆகவேதான் இதை நினைவுபடுத்தும் நாளாக நமது வாழ்நாளில் உயிர் எப்படியோ, நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் அந்த அணுக்களின் மலமே நம் உடலாகின்றது. ஆகவே நமது அணுக்களும் நம் உயிரை போன்று உணவின் தன்மை ஒளியாகிவிட்டால் முழுமையான கனியாகிவிடுகின்றது. அந்த கனித்தன்மை அடைவதற்குத்தான் மகா ஞானிகள் அனைத்தையும் தனது வாழ்நாளில் தீமை என்ற உணர்வினை தனக்குள் புகாது தடுப்பதற்காக கடும் ஜப நிலைகளை உருவாக்கி அறவே அவர் வாழ்நாளாக்கி பல உண்மையின் உணர்வுகளை தனக்குள் அறிந்து இருளை நீக்கி ஒரு முழுமையான கனியாகி உயிரின் உணர்வின் தன்மை வரப்படும் போது துருவ நட்சத்திரம், அது முழுமையான கனி. ஆகவே அதனின்று வரும் உணர்வினை அது வித்தாக நாம் கலந்து அந்த வித்தினை நாம் சீராக உருவாக்குமே என்றால் இந்த துருவ நட்சத்திரத்தை போன்று நம் உயிரும் கனியாகி என்றும் அது ஒளியின் நிலையாக நிலையான நிலைகள் பெற இது உதவும். ஆகவே நமது குரு காட்டிய அறுவழியில் முழுமையின் தன்மை அடைய, பிறவியில்லா நிலை அடைய நாம் ஏனென்றால் இன்று ஒரு வித்து அழிந்துவிட்டால் அது பல வித்துடன் கலந்து ஓர் புதுவிதமான உணர்வுகள் மாறிவிடுகின்றன. இன்று பூமியில் ஒரு வித்து அது அழிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். மண்ணிலிருந்து உணர்வின் தன்மை நுகர்ந்தது, அந்த வித்து பட்டுவிட்டால் அதன் சத்து மண்ணுடன் கலந்து இன்னொரு செடிக்கு அது உரமாகி அந்த சத்தினை அது வளர்க்கின்றது. இதே போன்றுதான் இந்த உடலின் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்ட பின் இந்த உயிரின் தன்மை இதில் உள்ள சத்தினை எடுத்து அது வளர்த்து கொண்டாலும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் சென்ற பின் இந்த உடலின் சத்து மண்ணுடன் மண்ணாகிவிடுகின்றது. என்ற மண்ணின் சத்தை ஈர்த்துதான் செடியின் சத்து விளைகின்றது. செடியின் சத்தை நுகர்ந்து உணவாக உட்கொள்ளும் போதும் அணுவின் தன்மை அடைகின்றது. அணுவின் தன்மை அடைந்த பின் அதன் அணுவின் மலம் நம் உடலாகின்றது. ஆகவே இதை போன்று இந்த செடியின் சத்து எந்த மண்ணை கவர்ந்ததோ அதன் உணர்வின் தன்மை பெற்று இந்த உடல் மீண்டும் மண்ணுக்கே செல்லுகின்றது. ஆனால் அந்த உடலை உருவாக்கிய உயிர் உணர்வின் தன்மை சத்தாக வளைத்து எல்லா அணுக்களையும் ஒளி என்ற உணர்வு உருவாக்கி ஒளியின் சரீரமாகும் போது முழுமையடைகின்றது. ஆகவேதான் எப்படி ஒரு கனி முழுமையடைந்து தன் வித்தின் தன்மை அடைகின்றதோ இந்த உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் கனித்தன்மை அடைய செய்து அது உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாகிற கடைசி நிலை. ஆகவே இன்று நாம் முழுமையடைந்த முழுமையடையும் பருவம் பெற்ற மனித நிலையில் நாம் இந்த உடல் நின்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்ற இன்று புத்தாண்டை வருக வருக என்று வரவேற்று இன்று மகரிஷிகள் ஆண்டாக நாம் இதை கருத்தில் வைத்து இந்த விஞ்ஞான உலகில் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நிலையிலிருந்து விடுபட்டு மெய்ஞான வாழ்க்கை இயற்கையிலிருந்து விடுபட்டு இயற்கையின் நிலைகளிலிருந்து தீமை என்ற உணர்விலிருந்து விடுபட்டு அருள் வாழ்க்கை வாழ்ந்து இருளை அகற்றி என்று முழுமையந்த உயிருடன் ஒன்றி நாம் வாழ்வோம். அதற்குண்டான இன்று முழுமையடைந்த அருஞ்ஞானிகளான துருவ நட்சத்திரமும் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளை நாம் கவர்வோம். அந்த அருஞ்ஞான வித்தை நமக்குள் பெருக்குவோம். இருசூழ்ந்த நஞ்சின் வித்தை மாற்றோ அருளி என்ற உணர்வினை நமக்குள் பெருக்கோம் என்று இன்று நாம் இப்போது தியானிப்போம். இந்த 10 மணிக்கு உபதேசம் உண்டு. ஆனால் இப்போது அந்த கனித்தன்மை பெற்ற அருஞான வித்தை நமக்குள் சேர்ப்பித்து அருள் உணர்வை நமக்குள் பெருக்குவோம், இருளை அகற்றுவோம் என்ற சிறு திரையாக அடைத்திருக்கும் அந்த திரையினை நீக்கி அருள் ஒளி என்ற உணர்வினை நாம் ஒவ்வொரு அணுவையும் ஒளியாக மாற்றுவோம். அதாவது ராமேஸ்வரத்தில் இன்று ராமன் நேரமாகிவிட்டது என்று அவன் வாழ்நாளில் அதாவது மணலை குவித்து சிவலிங்கமாக வைத்து அது பூஜிக்க தொடங்குகின்றான். நாம் அனைவருடைய இன்று மனிதனின் வாழ்க்கையில் பகமையற்ற உணர்வினை ஒருங்கிணைந்து நாம் எல்லோரும் ஒன்றென்ற நிலைகளில் ஒவ்வொரு உயிரும் ஒன்றென்ற நிலைகளில் இணைந்து அனைவரும் உடலில் வீட்டிருக்கும் உயிர் கடவுள் என்ற நிலைகள் எண்ணி அருள் உணர்வை நாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் சேர்த்தித்தார். நம் உடலுக்குள் பகமையற்ற நிலைகள் அடைகின்ற ஆகவே எல்லோரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணினார். அனைவரும் பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் ஒரு அனைத்து அணுக்களும் அது பெறுகின்றது. ஆகவேதான் ராமேஸ்வரத்தில் அந்த கோடிக்கரை என்ற நிலையில் தனுசு கோடி என்ற நிலையை உருவாக்கியது. நமது வாழ்நாளில் தீமைகளை நீக்கி உயிர் எப்படி அறிய செய்கின்றதோ அதே போல தீமைகளை நீக்கி உணர்வின் ஒளியாக மாற்றி செல்வதே ராமேஸ்வரத்தின் காவிய தொகுப்பில் முழுமையடைவது. ஆகவே நமது வாழ்க்கையில் இருளை அகற்றி நாம் அனைவரும் ஒன்றென இணைந்து பகமையற்ற நிலையில் வாழ்க்கை வாழ்ந்து சகோதர தத்துவத்தை உயர்த்தி நம் வாழ்க்கையில் இனி பேரின்ப பெருநிலை என்ற நிலையை அடைய இந்த புது வருடத்தை மகிழ்ச்சிகள் ஆண்டாக நாம் வரவேற்று அருண் ஞானத்தின் உணர்வை நாம் பெருக்குவோம் என்று பிரார்த்திக்கின்றோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா பாரலார் அகசிமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வரா சப்தரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள்வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாயீஸ்வரா எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். நாம் எண்ணும் நல்ல உணர்வை இறைவனாக துதிப்போம். நாம் எண்ணும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நன்மைகள் பல செய்ய துணிவோம். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். உடலை கோயில் என மதிப்போம். அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நல்வழி காட்டும் குருவை அடைவோம். குரு காட்டும் வழியை மதிப்போம். குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். குருவின் துணையால் அகசிமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் குருவின் துணையால் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை புறவு மத்தியில் வைத்து உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி உங்கள் நினைவு ஆற்றல் முழுவையும் திரு நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று எண்ணி ஏங்கி தியான் கண்ணின் நினைவினை புறவு மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டி உங்கள் நினைவை அனைத்தும் முழுமையும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணை மூடி ஏங்கி தியான் அருள்வாய் மனிதன் ஒரு மேற்பற்று வைத்திருந்து அதிலே விதர்ப்பம் அடைந்து திட்டினால் அல்லது கோபித்தால் வெறுப்படைந்தால் வேதனைப்பட்டால் இத்தகைய உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் திருப்பி அதே மனிதனை எண்ணும் போது அதே வேதனை வெறுப்பு இத்தகைய உணர்ச்சிகள் நம்மை இயக்கத் தொடங்கிவிடுகின்றன. இதே போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் ஏங்கி தியானித்து நம் உடலுக்குள் பெருக்கி அடுத்து நம் தியான வழி அன்பர்கள் அனைவருடைய உடல்களிலும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணத்தால் எண்ணி இதே போல நாம் இந்த ஒன்றுபட்ட நிலைகளில் இந்த சொல்லுகளை வெளிப்படுத்தும் போது எல்லோருடைய செவிகளிலும் இந்த உணர்ச்சிகள் உந்தப்பட்டு கண்வழி கவர்ந்து சுவாசித்து உயிர்வழி இந்த உணர்ச்சிகள் உடல்ல இரத்த நாணங்களில் கலக்க செய்வதுதான் இந்த முறை. இப்படி நாம் அனைவருடைய உணர்வு நம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது நமக்குள் பகைமை உணர்வு என்ற நிலைகளை மாற்றி அமைக்கவும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் அதிகமாக சேர்க்கவும் பல தீமைகளை போக்கும் வலிமை பெறவும் இது உதவும். ஆகவே இதை போன்ற ஒரு கூட்டு தியானங்களில் நாம் இந்த உணர்வு ஒளிகளை எழுப்புவோம் என்றால் அதன் உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களிலே கலந்து மிக சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. நம் உடல் உள்ள தீய அணுக்களின் தன்மை மாற்றி அமைக்க முடியும். உதாரணமாக நான் ஒரு நண்பனை நாம் இங்கிருந்து இருக்கப்படும் போது எனக்கு துரோகம் செய்தான் என்றால் அமெரிக்காவில் இருந்தால் இயக்க முடிகின்றது என்றால் இருவருடைய பரிவும் அந்த நிலை அடைகின்றது. இதே போல நாம் சொந்தம் பந்தம் நண்பர்கள் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து வளரும் போது நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் வலு சேர்க்கப்படும் போது நம்முடைய மூதாதைகளை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை சப்தரிஷம் மண்டல ஒளி அளவுடன் கலக்க வேண்டும் என்று எண்ணும் போது அந்த சூட்சம உணர்வினை சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைய செய்து இந்த உடலில் பெற்ற நஞ்சினை அங்கே கரைத்துவிட்டு உயிருடன் கொண்டிய உணர்வின் ஒளியலைகளை ஒளி சரீரமாக மாற்ற முடியும். இவ்வாறு நம் மோதாதைகளையோ நண்பர்களையோ நாம் மாற்றி அமைத்து விட்டால் அவர்கள் பிறவிக்கு வருவதில்லை. இல்லை என்றால் நாம் நண்பருடன் அதிகமாக பழகும்போது அவருடைய வேதனையை அதிகமாக நாம் நுகர்ந்தறிந்தால் அவன் வலிவின் துணை கொண்டு அந்த ஆன்மா நம் உடலுக்குள் புக காரணமாகிவிடும். அதே சமயத்தில் நண்பன் உடலை பெற்று ஒரு உடலுக்குள்ளே சென்றாலும் இன்னொரு உடல்ல இந்த உணர்வுகளில் பாய்ச்சப்படும் போது நண்பனை நினைக்கும் போதெல்லாம் அந்த வேதனையும் வெறுப்பும் வரும். இப்படி நமக்குள் ஒவ்வொரு நிலைகளிலும் கலந்து வருவதனால் இதை போன்ற தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு இத்தகைய கூட்டு தியானத்தின் அமைப்பை துருவ நட்சத்திரத்தின் வலுவான உணர்வுகளை நாம் எடுத்து அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து பழகுதல் வேண்டும். ஆகவே இந்த கூட்டு தியானம் மிக சக்தி வாய்ந்த சக்தியாகும். இப்ப நாம் ஒரு நூலை வைத்து ஒரு பொருளை தூக்கணும் என்றால் அந்த பொருளின் எடை கூடியிருந்தால் நூல் அறுந்துவிடும். ஆனால் பல நூல்கள் சேர்க்கும் போதும் நூலின் வலு அதிகமாகும் போதும் அந்த கனமான பொருளையும் தூக்கிவிட முடியும். இதை போல நாம் கூட்டமைப்பின் தியானங்கள் இன்று அமையாதது. காரணம், இன்று காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மைகள் அதிகமாக இருப்பதனால் தீவிரவாதம் என்ற பல சக்திகள் இன்று அரசியலும் சரி மதம் இனம் மொழி என்ற நிலைகளிலையும் தீவிரவாதங்கள் ஏற்படுத்தப்பட்டு இரக்கமற்று கொன்று ரசித்து வாழும் தன்மையாக இருக்கின்றது. இத்தகைய உணர்வுகள் இந்த காற்று மண்டலத்தில் பரவியிருப்பதும் இத்தகைய நிலையை பத்திரிகை வாயிலாகவும் அதாவது டிவி ரேடியோ மூலியமாகவும் இந்த உணர்வுகளை பதிவாக்கிய பின் அந்த உணர்வுகளை நாம் எளிதில் நாம் கவரக்கூடிய சக்தி கிடைக்கின்றது. ஆக அந்த தீவிரவாத உணர்ச்சி தீண்டும் நிலைகளில் நமது வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் சக்தியை இழந்திடும் சக்தி வருகின்றது. ஆக நம்முடைய சிந்தனைகள் அழிந்து விடுகின்றது. வலுவான நிலைகளை நாம் அதாவது நல்ல குணங்களை இழக்க நேருகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபட நாம் கூட்டமைப்பின் கூட்டு தியானங்களில் நாம் அதை சக்தி வாய்ந்த நிலைகளை நமக்குள் அது உருவாக்கி இதன் துணை கொண்டு நமது வாழ்க்கையில் தீமை என்ற உணர்வை நமக்குள் வலுப்பெறாது தடுத்து நிறுத்தி அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் பிரித்து இந்த வாழ்க்கையில் நாம் சக்தி வாய்ந்த நிலைகள் மாற்ற வேண்டும். ஏனென்றால் இன்று சித்திரை ஒன்று நமது புத்தாண்டு என்ற நிலை வருகின்றது. இந்த புத்தாண்டு ஆரம்ப தொடரிலேயே நாம் சித்திர கனி என்று கூறுகின்றனர். கடந்த காலம் ஒரு அதாவது ஒரு மரத்தில் வித்து விளைந்து கனியாகி தன் இனத்தின் வித்தை வளர்த்து தன் இனத்தையே வளர்க்கின்ற இதை போன்று நம் உயிரான வித்து பூமிக்குள் வந்து பல உணர்வின் சத்துகளை கவர்ந்து பல கோடி சரீரங்களை கடந்து முழுமையடையும் அந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர். ஆகவே இந்த உயிர் எப்படி உணர்வானதோ இதை போல உணர்வின் ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக நிலைத்து பெறச் செய்வதை நமது உணர்வுகளை ஒளியாக்க செய்தல் வேண்டும். ஆகவே நாம் இதே போல இந்த வரும் வருடங்களில் தீமைகளை அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி என்றும் பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். இதுவே கனியின் தன்மை. ஆக கனி ஆனப்பின் வித்து எப்படி முழுமையடைகின்றதோ இதைப்போல நமது வாழ்க்கையில் பிரியோர் எண்ணங்கள் இல்லாது உயிரிடம் ஒன்றிய உணர்வின் தன்மையை துருவ நட்சத்திரத்துடன் இணைத்து அருள் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி நிலை. கனியும் அதுதான். ஆகவே உயிர் தோண்டி அதன் உணர்வின் தன்மை கொண்டு கனியாகி அந்த உணர்வின் தன்மை வித்தாக்கப்படும் போது அதில் விளைந்து வரும் இங்கு துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வினை நாம் நுகர்ந்தால் அது வித்தாகி நம் உணர்வுகளை ஒளியாக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக்குவதும் ஞானிகள் காட்டிய அறுவழியில் இந்த புத்தாண்டு விஞ்ஞான உலகில் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்திடும் இக்காலத்தில் மனித இனம் அதாவது உயிரினங்கள் எப்படி மற்ற ஒன்று ஒன்று தாக்கி தான் வாழ்கின்றதோ இதை போல மனித இனத்துக்குள்ளும் இது பெருகிவிட்டது. இதை போன்ற நிலையிலிருந்து விடுபட்டு ஆக ஆண்டவன் வீட்டிற்குப்படி ஆலயம் என்று ஒவ்வொரு மனிதன் உடலையும் மதித்து ஒவ்வொரு உயிரையும் ஆண்டவனாகவும் ஈசனாகவும் நாம் கருத்தில் வைத்து நமது வாழ்க்கையில் இந்த புத்தாண்டு ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதிப்போம், ஒவ்வொரு உடலையும் கோயிலாக மதிப்போம். ஆக மனிதனாக உருவாக்கிய அரும்பெரும் சக்திகளாக நல்ல உணர்வின் குணங்களை தெய்வங்களாக மதிப்போம். ஆகவே இந்த உயர்ந்த உணர்வின் சொல்லை மகிழ்ச்சி என்ற உணர்வொன்றும் சுகமிக்க உணர்வின் சத்தை சீதா ராமன் என்றும் ஆக நாம் சுகமிக்க உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து அந்த சொல்லின் தன்மை வெளிப்படுத்தும் போது அந்த சுவையின் உணர்ச்சிகளை தோண்டி அவர்களை மகிழச் செய்யும் தன்மையும் நாம் பெறுதல் வேண்டும். ஆகவே இந்த புத்தாண்டு மகிழ்ந்த ஆண்டாகவும் மகிழ்ச்சிகளின் அணுசக்தி பெறும் ஆண்டாகவும் மகிழ்ந்து வாழும் சக்தியாகவும் ஆக நமது வாழ்க்கையில் இனி முழுமையடையும் அழியா ஒளி சரீரம் பெறும் அருள் ஆண்டாக நாம் வைத்து ஒவ்வொரு மடியிலையும் நமக்குள் அருள் சக்திகளை பெருக்கி இருளை அகற்றி மெய்ப்பொருள் காணும் அருள் வாழ்க்கை வாழ்ந்திடும், அருள் ஆண்டாக நாம் வருக வருக என்று நாம் வரவேற்று அருள் வாழ்க்கையை வாழ்வோம் என்று இதை நிறைவு செய்கின்றேன்.
இந்த உலகை காக்கக்கூடிய சக்தி எங்கிருக்கிறது என்றால், நாம் மகரிஷிகளாக நாம் உருவாக வேண்டும். கருவில் வளரும் குழந்தைகளை மகரிஷிகளாக உருவாக்க வேண்டும் என்று குருநாதர் இதில் எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் குரு மா மகரிஷி ஈஸ்வராய குருவர் எமக்கு உணர்த்தியது, ஒவ்வொரு உயிரும் கடவுள், அந்த ஈசன் வீட்டிற்கும் அந்த ஆலயம்தான் அந்த உடல் என்றும், அங்கே மனிதனை உருவாக்கி நல்ல குணங்கள் தெய்வங்களாக இருக்கின்றது. அந்த உயர்ந்த மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை அவர்களை செவிவழி இது கேட்கச் செய்து அந்த உணர்வுகளை உந்தச் செய்து அவருடைய கண்ணின் நினைவாற்றலை விண்ணில் இருக்கக்கூடிய மகரிஷியுடன் அவர் தொடர்பு கொள்ளச் செய்து இந்த மெய் உணர்வுகளை அவர்களை பெறச் செய்து குருநாதர் கட்டளைப்படிதான் இதை செய்கின்றேன். ஒரு கடலை அதனுடைய செடி அந்த வித்தை நாம் ஊன்றினோம் என்றாலும் அது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த புவியினுடைய ஈர்ப்பின் துணை கொண்டு காட்டில் இருக்கக்கூடிய தன் இனமான எந்த தாய் செடியோ அதிலிருந்து உணவை எடுத்து அதே கடலையாக அது உருவாகுது போன்றுதான் மெய் ஞானிகள் நமது குருநாதர் மா மகரிஷி அனைவரும் அவர் வெளிப்படுத்திய அவர்களுக்குள் விளைவித்த ஞான வித்தை தான் உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். ஞான வித்தை பதிவு செய்த நிலையில் கொண்டு நீங்கள் இதுபோல் தியானத்தில் அமர்க்கும் பொழுது எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி அங்கே அமர்ந்து சிறிது நேரம் இந்த மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை ஆத்மசுத்தி செய்து அது தியானித்து உங்களுக்குள் வலிமை மிக்கதாக உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை விடுத்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற கதைகளையோ மற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையோ தொழில் செய்யும் இடங்களிலோ மற்ற நிகழ்ச்சிகளையோ தேவையில்லாத பேசாதபடி அந்த அருள் உணர்வுகளை வளர்த்து வாழ்க்கையை தியானமாக்கக்கூடிய நிலைகளாக இதை உருவாக்கி பழகுங்கள் என்று குரு இதிலே நமக்கு வழிகாட்டுகின்றார் என்ற நல்லதை பெற குறுகிய காலமாக நாம் இந்த வாழக்கூடிய நிலையில் இருக்கின்றது. உலகம் கடுமையான விஷத்தன்மைகளாக வளர்ந்து கொண்டுள்ளது என்றால் விஞ்ஞானிகள் தன்னை அவர் பெரிதுபடுத்தி தன்னுடைய வலிமையை காட்டுவதற்காக அது அதன் மறைவிலே தன் நாட்டை காக்க என்று சொல்லிக் கொண்டு பல உணர்வுகளை விஷமான உணர்வுகளை அவர்கள் அணுகுண்டுகளையும் மற்ற கதிரியக்க சக்தி கொண்ட எத்தனை நிலைகளை காற்று மண்டலத்திலே பரப்பிவிட்டார்கள். அதே சமயத்தில் இந்த உலகப்போர் என்ற நிலையிலும் அது தன் நாட்டு மக்களை காக்க என்று சிறிய குழந்தைகளுக்குள்ளேயே இதுபோன்று பகமை உணர்வுகளையும் அது மற்றவர்களை தாக்கிக் கொள்ளும் உணர்வுகளை பயிற்சியாக கொடுத்து இப்படி உலக நாடுகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பரவி இந்த உலக எங்கிலுமே இந்த தீவிரவாதத்தினுடைய உணர்வுகள் பரவிவிட்டது. இந்த பரவிய நிலையில் கொண்டு மனிதன் தான் வாழ என்ற நிலைகளைத்தான் அங்கே பார்க்கின்றார்கள். மற்றவர்களை காக்க வேண்டும் என்ற இந்த உண்மை உணராதபடி எங்கெல்லாம் கோவில் இருக்கிறதோ, சர்ச் இருக்கின்றதோ, மசூதி இருக்கின்றதோ, இதுபோன்று மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் அவர்கள் அந்த அணு ஆயுதங்களையும் மற்ற விஷமான உணர்வுகளையும் பதுக்கி வைத்துக் கொண்டு அங்கிருந்தே அவர்களை தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு அங்கே வருபவர்களை கொன்று குவிக்கும் நிலையாக இறக்கமற்று செயல்படக்கூடிய நிலையாகத்தான் இன்று அமைந்து விட்டது. ஆக நல்லது நாம் பெறக்கூடிய இடத்திலேயே அவர்களை கொன்று குவிக்கும் நிலை வரப்படப் போகும்போது இங்கே யார் எதை காக்க முடியும்? ஆக இது போன்ற நிலையில் இல்லாதபடி அந்த ஞானிகள் காட்டிய உணர்வுகளை சிறிதேனும் இது போன்ற தியான பயிற்சியாக கொடுத்து வளர்க்கும் நிலையில் கொஞ்ச பேர் அது மிஞ்சக்கூடிய நிலையாக இதை செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைகளுக்குத்தான் இதை உணர்த்துகின்றோம். ஆக இது போன்ற நிலையிலே நீங்கள் வளர்த்து இது முழுமை பெற வேண்டும் என்றால் ஒரு வீட்டிலே குறைந்தபட்சம் அது கர்ப்பம் என்று தெரிந்து கொண்டாலே அது குடும்பத்திலே சண்டை இல்லாதபடி, சச்சரவு இல்லாதபடி, வேதனைப்படும் உணர்வு இல்லாதபடி ஒரு மன கட்டுப்பாடாக அந்த 10 மாதம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த தாயினுடைய உணர்வுகளை அது உற்று நோக்க செய்து அது செவிகளிலே இந்த உயர்ந்த உணர்வுகளை தியானம் என்ற உணர்வுகளை அது வழிப்படுத்தி அந்த குழந்தைக்கு அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷியை துருவ நட்சத்திரமான உணர்வுகள் கருவில் வளரும் அந்த சிசு பெற வேண்டும். அகஸ்தியன் தாய் கருவில பெற்ற நஞ்சினை வென்றிடும் அந்த பல மூலிகையில் மனங்கள் அங்கே பெற வேண்டும். அகஸ்தியன் குழந்தையாக பிறந்த பின் அகண்ட அண்டத்தையும் உற்று நோக்கி உணரும் அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய விஷத்தின்மையும் அவன் வென்ற அதை ஒளியாக மாற்றிய அந்த அரும்பெரும் அகஸ்தியன் பெற்ற அந்த மெய் உணர்வு அனைத்துமே இந்த கருவில் வளரும் குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இந்த உணர்ச்சிகளை கற்பிணியாயிருக்கும் அந்த தாய் செவிகளை ஊட்டப்பட்டு இந்த உணர்வுகளை சிறுக சிறுக அது ஒரு பிரசாதம் போன்று அங்கே இந்த கற்பமுற்றிருக்கும் தாய் இந்த உணவுகளை கொடுத்தோம் என்றால் இந்த உணவு கருவில் வளர்க்கும் சிசுவுக்கு தாயுடைய ரத்தத்தின் மூலமாக உணவாக சென்றால் அந்த குழந்தை 10 மாதம் அது வளர்ந்து அது பிறந்த பின் அந்த குழந்தையுடைய பார்வை பட்டாலே அல்லது அந்த குழந்தை வீட்டில் இருந்தாலே போதுமானது. இது போன்ற இருள் சூழல் செய்யக்கூடிய நிலைகளை அது அகற்ற முடியும். அதனுடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் இன்று உதாரணமாக இன்று கதிரியக்கங்களோ மற்ற விஷமான நிலைகளோ இன்று பரப்பினாலும் அந்த குழந்தை இருக்கும் வீட்டிலே இதுபோன்ற உணர்வுகள் பரவாதபடி அது காக்கக்கூடிய சக்தியாக அவன் மூலமாக நாமும் இதை தற்காத்துக் கொள்ளும் நிலையாக வளர்த்துக் கொள்ள முடியும். இதுபோன்ற ஞானிகளை ஒவ்வொருவரும் இதை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகள் எப்படி எலக்ட்ரானிக் என்று செயல்படுத்துகின்ற இதே போன்றுதான் ஞானிகள் மகரிஷி உணர்வுகளை இந்த குழந்தையுடைய ரூபமாக இது உருவாக்கப்பட்டால் அவன் பிறந்த பின் அவன் சர்வ தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவனாக வருகின்றான். நஞ்சுகளையும் தீமைகளையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவனாக மாறுகின்றான். ஆக இது போன்ற உணர்வு துணை கொண்டுதான் நாமும் இந்த வாழ்க்கையில்
நம்மை அறியாது இரு சுழற்சியும் தீமையான நிலையை உருவாக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மையும் நாம் காக்க முடியும். அது சிறிது பேராவது காக்க வேண்டும் என்ற நிலைகளை ஒவ்வொருவரும் இதை குடும்பத்திலே இதை கடைபிடித்து பாருங்கள். வாழ்க்கையில் நாம் என்றுமே அந்த மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் மகிழ்ந்து வாழ இது ஏதுவாகும்.
விஞ்ஞான சம்பந்தம் இப்படி தாய் கருள் பெற்றதன் துணை கொண்டுதான் அவருடைய பார்வையில் சிறு குழந்தையாக இருந்தாலும் பல நஞ்சு கொண்ட விஷம் கொண்ட பாம்பினங்கள் அவர் தாக்குண்ட நிலையிலிருந்து அவர் விடுபடை செய்தார். அகசியன் இது போன்ற நிலையில் வந்தவன் தான். அது இதுதான் ஞானிகள் நமக்கு தெல்ல தெளிவாக அந்த நஞ்சை வென்ற உணர்வுகளை ஒளியாக்கக்கூடிய உணர்வுகளை உணர்த்தப்பட்ட நிலை. அது இல்லாதபடி ஆண்டவன் செய்வான், ஆண்டவன் தான் காப்பாற்றுவன் என்றால் நம்ம உயிர் தான் இங்கே நாம் நுகர்ந்ததை கேட்டதை பார்த்ததை இயக்க சக்தியாக மாறி அதே உள் நின்று கடவுளாக நம்ம இயக்குகின்றது. அது இந்த தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை ஒவ்வொருவரும் நுகர்ந்தால் இதை விளைய வைத்தால் இது உள் நின்று இயக்கக்கூடிய சக்தியாக தீமைகளைத்தான் உருவாக்கும். அது ஞானியில் காட்டிய இந்த பேருண்மைகளை நாம் உணர்ந்து கொண்ட பின் ஆண்டவன் எங்கே இருக்கின்றார், எந்த நிலையில் இருக்கின்றார் என்று உணர்ந்து கொண்டு நம் உயிரை கடவுள் என்ற நிலையில் நாம் உயர்ந்த ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் சுவாசித்து நமக்குள் இதை ஆளக்கூடிய சக்தியாக உருவாக்கி ஒவ்வொரு உயிரின் கடவுள் என்ற நிலையில் அவர்களுக்குள் இந்த உயர்ந்த உணர்வு இயக்க சக்தியாக ஆளக்கூடிய சக்தியாக அவர்கள் அந்த மெய்வழி வாழ வேண்டும். அவர் அனைவரும் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் அவர்கள் எந்துமே அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் இணைந்து பகமை இல்லாது எதிர்ப்பு இல்லாது மற்றவர்களை காத்திடும் அரும்பெரும் சக்தியாக வளர வேண்டும் என்ற இந்த உணர்வை நமக்குள் வளர்த்து கொண்டால் எந்த தீமையும் நமக்குள் வராது, நம்மை காக்க முடியும். அது இதன் வழி சென்று சிறிதேனும் இந்த உலக மக்களை காத்திடும் சக்தியாக நாம் வளர வேண்டும். இந்த உலகம் மெய் உலகம் மாற வேண்டும் என்று அதற்குண்டான வழிமுறைகளைத்தான் கருவிலேயே இதுபோன்ற ஞானிகளை ரிஷிகளை மகரிஷிகளாக ஒருவரும் உருவாக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருமே அந்த மகரிஷியாக மாற வேண்டும் என்று குரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
குருநாதர் சொன்ன ஒவ்வொரு உயிரின் கடவுள் அவன் வீட்டில் இருக்கும் ஆலயம் உடல். ஆக இந்த ஆலயம் பரிசுத்தமாக என்னத்தான் நீ பிரார்த்தனை செய்ய, நான் சொன்ன முறைப்படி ஒவ்வொரு உயிரை நீ மதித்தேன்னா அதே உணவின் தன்மை உடல்ல நல்லதாக்கு. ஆக அவங்களும் உயர்ந்த நிலை வரப்போகும்போது இங்கிருந்து போய் விளைந்த உணர்வுகள் அங்கே விளைச்சு ஒரு கடலை பிறப்பில் விளைந்த அந்த செடி அந்த செடியில விளைந்த கடலை போ உண்ணவுடன் அந்த செடியின் சத்து எடுத்து மீண்டும் தன் இணைத்து வருவார். இதே போலதான் நாம் வேதனை பெற்ற உணர்வு எடுத்தால் நமக்கும் நோய் ஆகும், மீண்டும் நம்முடைய நோய்களை மாற்றும். வேதனை நீக்கி அருள் உணர்வை நமக்குள் பெருக்கினால் அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் என்றுமே அந்த அருள் வித்துகளை நம் உடல் உள்ள அணுக்களை நல்லதாக மாற்றும். ஆக உயிரோடு ஒன்றி பிறவி இல்லாத நிலை அடையச்சாலும். ஆனால் நீங்க தயவு செய்து இங்க வந்தவொடனே எந்த வேலையும் இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு நாள் லீவ் போட்டு வாங்க, அமைதி பெற்று அவசரப்பட்டு வர வேண்டியதில்லை. எதுவுமே இங்க வந்த உடனே அந்த அருளிப்பெறவன் இந்த மாதிரி பௌர்ணமி நேரங்களில் வந்தோம்னா நாம் ஒரு நிம்மதி மாசுக்கு தான் வர்றோம். அந்த நிம்மதியான நிலையில் உட்கார்ந்து தியானத்தை பண்ணும் அவசியமே வெளியில சுத்த வேண்டாம். அதனால இதெல்லாம் நீங்க பெற வேணும் என்று உங்களுடைய பிரார்த்தித்து இப்ப நாம தியானிப்போம். மொத்தமாதான் பரிசு தரண்ட சாமி இப்படி வேகமா பேசுறேன். ஏன்னா அந்த நிலை இல்லைன்னா மீண்டும் நாளைக்கு வந்து சாமி கிட்ட நல்லது கேட்கணும் இந்த நனவு வரணும். அதுக்குத்தான் இந்த மாதிரி செய்யறது. ஏன்னா என்ன செய்யறது எல்லாம் தெரிஞ்சு இல்லை தெரியாத நிலையதான அவங்க அவங்களுக்கு அந்த சக்தி ஊட்டணும் இல்லை அதுக்குதான் இதை செய்யறது. ஏன்னா சாமி கோமா பேசுறான்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும், உங்கள்கிட்ட அடுத்துட்டு கொடுத்து பதிவாகி நாம இதை பெறணும் இந்த ஞாபக சக்தி ஊட்டுறதுக்கு அந்த வேலையை செய்யறது. சில பேர் வந்தோம்னா நினைச்சு கூட்டமா இருக்கிற நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சுன்னு அவங்கதே பெருசாக அடுத்தவங்க கேட்கட்டுமே நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணி போகலாம் அப்படிங்க அப்படிங்கிறேன். வரப்போகும்போது கொஞ்சம் இடம் கிடைச்சா இப்படி போயிடும். ஆனால் சாதாரண வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கிறமே தவிர நாளைக்கு வரக்கூடிய யுத்தம் பயங்கரமான யுத்தம் வருவோம். எல்லா கடவுளும் தான் எல்லாரும் கடவுளை வணங்கிட்டு வந்தவங்க கடவுள் கேட்கல நான் தாண்டா கேட்பேன்ட்டு எனக்கு எரி நீ தாண்டானு கொள்ற அளவுக்கு விஷக்குண்டுகளை தயார் பண்ணி நீ ஒருத்தன் ஒருத்தன் கொல்லக்கூடிய நிலை எந்த கடவுள் காப்பாற்ற கோயில் வந்து கொல்றவனும் கொலை பண்றவனும் மருந்து கொடுத்து கொள்றவனும் இருக்கிறான். ஏதாவது மசூதிகளில் போயாச்சுன்னா இதே மாதிரி ஏன் அங்க போய் தொழுகிட்டவனு சொல்றவனும் இதாக இருக்குது, சர்ச்சுக்குள்ள போனா கொள்றவனும் இருக்கிறான். இதே மாதிரி உலக ரீதிகளையும் எந்த ஆலயம் பரிசுத்தமோ அங்க கொலை செய்யக்கூடிய இடமா மாத்திட்டான். இன்னைக்கு உலகம் முழுதுக்கும் அந்த நிலை இருக்கிறனால இன்னைக்கு உலகப்போர் வரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. அதனால ஏன்னா இதன் உணர்வுகள் இந்த 2014க்குள்ளுக்கு பெரிய மாற்றமே வரப்போகுது. அந்த மாற்றத்துக்கு உண்டான மாற்றம் இந்த 2004க்குள்ள இந்த 2004க்குள்ளுக்கு நாம விஞ்ஞான அறிவு வரும் காற்று மண்டலமே விஷத்தன்மை மாறுறதுலேருந்து நாம் நல்லதை எடுக்கணும். அந்த நல்லதை பெற செய்வதற்கு உங்களால் நம்மளால முடியாத நிலை இருந்தாலும் தயவுசெய்து உங்க குடும்பத்தில திருமணம் ஆனால் கர்ப்பமானால் அந்த கர்ப்பத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் அதாவது அகஷன் துருவனாகி துருவ மகரிஷி ஆகி துரு நட்சத்திரமான அந்த அருள் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய கிடைக்கணும். அகஷன் எப்படி சர்வ நஞ்சியை வென்றானோ, சர்வத்தையும் அறிந்தானோ, சர்வ ஞானத்தையும் பெற்றானோ, எல்லாருக்கும் அந்த அருள் ஒளியாக மாறினானோ, அந்த அருள் சக்தி இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கே கிடைக்கணும் அப்படின்னு அந்த பத்து மாசத்துக்கு உங்க குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடோட இருந்துக்கணும். உங்க குடும்பத்தில் பகமையோ சனிக்கிழமையோ அப்படி பேசுறா இப்படி பேசுறாங்க விட்டுட்டு ஒரே மனசோட நீங்க இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பெறணும்னு எல்லாரும் எண்ணிப்பாங்க. காலையில் 5:30 ஆறுக்குள்ள இந்த குழந்தைகள் எப்படி திருஞான சம்பந்தர் அவன் பிறந்த உடனே பாம்பு தேண்டிட்டு வந்த முன்னாடி அவன் பார்த்த உடனே விஷம் போயிடும். ஆக வேதனையின் அதிகமாக கடும் நோயா இருந்தாலும் திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்தா கூட அதிகமாக அதே மாதிரிதான் அகஷனும் தன் வாழ்நாளில் விஷத்தை வெல்லும் சக்தி தாய் கருவிலை பெற்ற நிலைதான். அவன் உலகம் முழுதுக்கும் நஞ்சி வென்று உணர்வை ஒளியாக மாற்றும் சரீரம் பெற்றான். அதே உணர்வு நாம் எடுத்தோம் என்றால் நஞ்சி நீக்கும் சக்தி நாம் பெறும். அதன் நம்மால் பல உணர்வு இருந்தாலும் இந்த குழந்தைகள் ஒன்று உற்று பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை பெறும். அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரத்தத்தின் மூலம் தாய் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உருவாக்குவதும் நாம் செவிவெளி இந்த உணர்ச்சிகளை ஊற்றி அந்த குழந்தையை மகிழ்ச்சிகளாக இந்த மாதிரி நம்மால் முடியலனாலும் கூட ஒரு குடும்பத்தில் கர்ப்பம் முற்றாச்சுன்னா இதே போல அந்த குடும்பத்தில் உள்ளவரெல்லாம் காலையில் 5:30 to 6 ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த துருவ தியானத்திலிருந்து அந்த குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அகட்சியம் எப்படி சர்வ நஞ்சி வென்றானோ, சர்வ அண்டத்தையும் அறிந்தானோ, சர்வ அண்டத்திலுள்ள நஞ்சினையும் மாற்றினானோ, அவன் சர்வ நஞ்சி வென்று ஒளியாக மாற்றினானோ, அந்த அருள் சக்தி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்கணும்ட்டு நீங்க எல்லாரும் எண்ணி தியானம் எல்லாம் கொஞ்ச நேரம் தியானம் வந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படி எல்லாம் அந்த சக்தி கிடைக்கணும். எல்லாரும் ஒண்ணு போல அந்த கர்ப்பிணி காதல கேட்கற மாதிரி அடுத்தபடி ரோஜாப்பூ கல்கண்டு குங்குமப்பூ போட்டு அந்த இதை கொஞ்சம் கொடுங்க. அவன் வளர்ந்தான்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கிறான், சாவலைகளை மாக்குறான், அதே மாதிரி எத்தனை நிலையை இருந்தாலும் மாற்றி அமைக்கும். அடுத்தபடி வேற என்ன செய்யுது, இந்த குண்டுகளும் மற்ற விஷத்தன்மையை காற்றுல பரவினாலும் அவன் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா போறோம். அதாவது எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரான் ரிமோட் பண்ணுதோ அவன் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ரிமோட் பண்ணும். அவருடைய தாய் அவனுடைய உணர்வுகள் அவன் வளர வளர அவங்ககிட்ட யார் பாசத்தை இருக்கிறாங்களோ இந்த உணர்வு அங்க விளை அவங்களுக்கும் கூட இந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி விஷத்தன்மை தாக்காத நிலையை பாதுகாத்துக் கொள்ளலாம். குழந்தை என்று என்ன வேண்டாம். அதனால் நீங்க பருவம் இந்த நிலைகளை செய்தால் நாளைக்கு வரக்கூடிய விஷ காலங்களில் கொஞ்சம் பேராது மிஞ்சலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மதப்போர் எனப்போர் என்ற நிலைகளை வெறித்தனமான தீவிரவாதங்கள் இன்னைக்கு உலகம் முழுதுக்கொண்டு நம்ம எப்படி இருந்தாலும் கூட எதிர்காலம் என்ன செய்து கொலை செய்தே வாழ வேண்டும் உணர்வுகளே இன்னைக்கு தீவிரவாதங்கள் இன்னைக்கு இளம் குழந்தைகள் இந்த நிலையார் சிலவுல பார்த்தோம்னா இந்த குழந்தைகளே எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சி கொடுக்கறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முஸ்லீம் நாடுகளை இதே மாதிரி உருவாக்கிட்டாங்க. ஆக முதல்ல எடுத்தது ஜப்பான்ல, ரெண்டாவது கொரியா, இதே போல மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரவிச்சு இன்னைக்கு உலகம் முழுதுக்குமே பரவிச்சு. அதனால இத்தகைய விஷத்தன்மை பரவி வரும் இந்த நேரத்தில் காற்று மண்டலமே நச்சுத்தன்மையா இருக்கும்போது தான்வான பிறரை அழிக்க வேண்டும் என்ற உணர்வு தான் இன்றைக்கு உலக நிலையில் இருக்கும். பள்ளி வாசல்ல போய் தொழுதுகிட்டு இருக்க போய் பாகிஸ்தான் அவங்க தொழுதுகிட்டு இருக்கணும் சொல்றாங்க. மற்ற நாடுகளிலும் இதே மாதிரி ஆண்டவன் என்று மறிக்கிறான், தனக்கு உறவுதமான அங்கதான் இடம், அவன் அமர்ந்து இருக்கும்போது அவன் சுட்டுக் கொள்றதுதான். அதே மாதிரிதான் மற்ற கோயில்களையும் அவன் அமெரிக்கா வேண்டி வருவான், அந்த இடத்துல அவன் போயிட்டு வரும்போது இங்கதான் மறிச்சு கொள்றதுக்கு இடம், அவன் எத்தனை நாளைக்கு வரானு. இந்த மாதிரிதான் பக்தி என்ற நிலைகள் வந்தாலும் ஆண்டவன் என்ற நிலை இருந்தாலும் நாம் இதுக்கு அந்த ஆண்டவன் ஏதாவது காப்பாத்துறானா, நாம் எதை என்றுமோ அதுதான் நம்மை ஆளுது, அதன் உணர்வுதான் தெய்வமாக செயல்படுத்துவது, அந்த உணர்ச்சிகள் செயல்படுத்துவதில் நாம் தெரிந்து கொண்ட உண்மைகள் இது. ஆகவே நாம் எதை என்றுமோ அதுதான் நம்மை ஆளுகின்றது. அதனால இதை போன்ற நிலைகளிலிருந்து இந்த உலகம் விஷத்தன்மையை மாறுறது, அந்த விஷத்தன்மை நம்மை காக்க வேண்டும் என்றால் இந்த மகரிஷிகளை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தினும். அதான் இந்த நாட்டில்